இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானவிகள் பொழிப்புரை மேலும் 16வது வட்டத்து குருமூர்த்திகள் அருள் செய்துள்ள பதவுரை இவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. இரண்டாம் சூத்திரத்து இரண்டாம் அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இரண்டாம் அதிகரணம் இருவினை அதிகரணம் என்று சொல்லப்பெறுவது. அந்த அதிகரணத்து முதற் பாடலிலே உயிர்கள் இருவினைகளை செய்து அவற்றின் பயனாய் இன்ப துன்பங்களை அனுபவித்து பிறந்தும் இறந்தும் வரும். சிவபெருமான் தான் அரசன் போலவும் மருத்துவன் போலவும் விளங்கி அந்த உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற இன்ப துன்பங்களை ஊட்டுவான் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்ற அந்த இருவினை கோட்பாட்டினை தொகுத்து சொன்னது. இதனை தெய்வ சேக்கலார் பெருமான் தம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலே அருமையாக சொல்லியிருக்கின்றார். சாக்கிய நாயனார் புராணத்திலே செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டு இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று தெளிவுற சொல்லியிருக்கின்றார்கள். செய்யப்படுகின்ற வினை, அந்த வினையை செய்பவன், அந்த வினைக்குரிய பலன், அந்த பலனை ஊட்டுபவன் என்று நான்கு விஷயங்கள் உள்ளன. இந்த நான்கும் சைவ சித்தாந்தத்தை தவிர வேறு எவற்றிலும் கூறப்படவில்லை. சைவ சித்தாந்தம் தான் இந்த நான்கையும் கூறி இருவினை கோட்பாட்டை முழுமையாக சொல்கின்றது. அது வினையை உடன்படுவார்கள், வினைப்பலனை கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டாம்பார், அப்புறம் வினைப்பலன்கள் எப்படி வந்து பொருந்துகின்றன என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாமல் இருப்பார்கள். அதனாலதான் தெளிவாக சொல்லிவிட்டார் சேக்கலார் பெருமான், இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என என்று சொன்னார். அந்த கருத்தை அப்படியே வாங்கிக் கொண்டு திருவருட் பயனிலே உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வான் உழவென்று உணர் என்று இரண்டே அடிகளிலே புரட்பாவிலே உணர்த்தினார். ஆக நாம் உய்யும் பொருட்டு உணர வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. என்னவென்றால், நாம் வினையை செய்பவன் என்றும் நம்மால் செய்யப்படுவது வினை என்றும் அந்த வினைக்கு உரிய பலன் உண்டு என்றும் அந்த பலனை ஊட்டுவதற்கு வலுவாமல் ஊட்டுவதற்கு ஒருவன் உள்ளான் என்றும் நீ உய்யும் பொருட்டு உணர்வாயாக என்று உமாவசிவம் கூறுகின்றான். ஏனென்றால் நாம் என்ன வினை செய்தாலும் அந்த வினை ஒரு காலத்தில் வந்து நமக்கு பலனை கொடுத்தே தீரும். அதை கொடுப்பதற்கு அப்படி தப்பாமல் ஊட்டுவதற்கு ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் இறைவன். இறைவனை பற்றி சிந்திக்கும் போதே சும்மா இறைவன் ஒருவன் இருக்கின்றான் சிந்தித்து பயனில்லை, இந்த நோக்கில் சிந்திக்கணும். சிந்தித்தால் அப்ப வினைகளை செய்யும் பொழுது செம்மையாக செய்வோம், செய்வதற்கு உரிய வினைகளைத்தான் செய்வோம், தகாத வினைகளை செய்ய மாட்டோம். அதற்கப்புறம் படிப்படியா பக்குவப்பட்டு நல்வினையும் பந்தப்படுத்துதலை உணர்ந்து சிவபுண்ணியங்களே செய்வோம். தீவினைகளில் இருந்து முதல்ல மீளம் முதல் படி அதுதான். அப்புறம் மேல பக்குவம் வளர்ந்த பிறகு நல்வினையும் வந்து பயனில்லை. திருவருளை சிந்தித்து நல்வினைதான் செய்யணும். நான் என்ற முனைப்போடு செய்யப்படுகின்ற நல்வினையை குறிப்பிட்டேன். திருவருளை முன்னிறுத்தி வினைகள் செய்தால் அவை கண்மமலமாகி நம்மை பந்திக்க மாட்டா, அவை நமக்கு முத்திக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அருமையாக கூறினார். ஆக இந்த கருத்து இருக்கின்றதே சைவ சித்தாந்தத்திற்கே உரிய கருத்து. இந்த இருவினை அதிகரணத்திலே இதற்கு முன்பு கடைசியாக நாம் பார்த்து வந்த பகுதியிலே இருவினைகள் பலன் தருகின்றன, அவற்றுக்கு அந்த பலனை ஊட்டுவதற்கு ஒருவன் தேவையில்லை, இருவினைகளே பலன் தருகின்றன என்று மீமாம்சகர் கூறுகின்ற கருத்தை பார்த்தோம். மீமாம்சகர் என்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள், வினைகளை உடன்படுகின்றார்கள், வினைப்பலன்களாகி இன்ப துன்பங்களையும் உடன்படுகின்றார்கள், ஆனால் அந்த வினைப்பலன்களை ஊட்டுவதற்கு ஒருவன் தேவையில்லை என்கின்றார்கள். வினைப்பலன்களை ஊட்டுவதற்கு ஒருவன் தேவையில்லை என்கின்றார். வினைகள் தாமாகவே வந்து பலன் கொடுப்பனார், அதெல்லாம் ரொம்ப அருமையா தர்க்கம் கூறி மறுத்தார். வினைப்பலன்களை சிவபெருமான் தான் ஊட்ட முடியும், அவன் ஊட்டினால்தான் வினைப்பலன்களை உயிர்கள் நுகரும் என்று சொல்லி தெரிவித்தான். அப்போ அது பதி இலக்கணமாகின்றது. வினைப்பலன்களை ஊட்டுபவன் எவனோ அவன் தான் பதி, பதியாவான் சிவபெருமான் என்று அருமையாக கூறினான். இப்போ என்ன அப்படின்னா, இவ்வாறு நிலைநாட்டிய பிறகு எந்த இடத்திலும் இந்த கருத்தை நான் வந்து நழுவ விட்டுவிடக்கூடாது. இறை வழிபாடு என்று வருகின்ற இடம், இறை வழிபாடு என்று வருகின்ற போது எல்லோரும் சிவபெருமானை வழிபடுபவர்கள் அல்ல. ஒவ்வொருவர் தமக்கென்று இஷ்ட தெய்வம் வைத்துக் கொண்டு வழிபடுகின்றார்கள். அந்த வழிபாட்டுக்கு பலன் கொடுப்பது யார்? இப்ப அந்த வழிபாடு என்பதும் ஒரு வினைதான், அது நல்வினை, புண்ணிய செயல். கடவுள் வழிபாடுங்கிறது சிறந்த புண்ணிய செயல். அதை ஒருவன் செய்கின்றான், அதற்கு பலன் கொடுப்பது யார்? அவன் எந்த தெய்வத்தை வழிபட்டானோ அந்த தெய்வமே பலன் கொடுக்கும் என்று வைத்துக் கொண்டால், அப்போ அந்த வழிபாடாகிய நல்வினையின் பயனை அவனால் வழிபாடு செய்யப்பெற்ற அந்த தெய்வமே கொடுக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், அப்ப சிவபெருமான் மட்டுமல்ல பிற தெய்வங்களும் வினைப்பலனை ஊட்ட வல்லன என்று ஆகியோடு. அப்ப சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள்னு முதல் சூத்திரத்தில் நிலைநாட்டினது என்னாச்சு? இது இரண்டாம் சூத்திரம். முதல் சூத்திரத்தில் இறுதி அதிகரணத்திலே சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று நிலைநாட்டி உள்ள அங்க அப்படி நிலைநாட்டியது இந்த இடத்துல நழுவி போகும்படி விட்டுவிடக்கூடாது. அப்ப சரியா இறைவன் தான் பலன்களை கொடுப்பான், சிவபெருமான் தான் கொடுப்பான்னு சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி என்ன அப்படின்னா, ஒவ்வொருவர் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுகின்றார்களே, அந்த வழிபாட்டை ஏற்று அந்த வழிபாட்டிற்கு உரிய பலனை கொடுப்பது யார்? அந்த தெய்வமே கொடுத்து விடும் அல்லவா? அப்ப வினைப்பலனை சுவாமி தான் ஊட்டணும், சிவபெருமான் தான் ஊட்டணும் என்பதில்லை. எந்த தெய்வம்னாலும் வினைப்பலனை ஊட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருமே அப்படிங்கும் போது அந்த இடத்துல தான் வந்து அற்புதமாக இறை இலக்கணத்தை நிலைநாட்டுகின்றான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரிதான், அந்த தெய்வத்தினிடமாக இருந்து அந்த வழிபாட்டின் பலனை கொடுப்பவர் யார்? மாதொரு பாகனார் தான். இடத்துல என்ன அற்புதமா சிவபெருமானுக்கு பெயர் சொன்னார் பார்த்தீங்களா? சிவபெருமான் என்று அவருக்குரிய நாமத்தை சொல்லியிருக்கலாம், அல்லது இன்னும் எத்தனையோ நாமங்கள் உள்ளன, அவற்றுள் ஒன்றை சொல்லியிருக்கலாம். மாதொரு பாகனார் என்று சொல்கின்றான். உமையொரு பாகர், மாதுன்னா அது உமையன்னை குறிக்கும். உமையன்னையை ஒரு கூறாக உடையவர் உமையன்னை யார்? அவர் தான் சக்தி. சக்தி என்பது என்ன? இதிலேயே பின்னாடி சொல்லுவார், அருளது சக்தியாகும் அரண்தனக்கு சொல்லுவார். சக்தி என்பது என்ன? சிவபெருமானுடைய திருவருள் தான் சக்தி. அவர் நம் மீது வைத்திருக்கின்றாரே கருணை, அந்த கருணை தான் சக்தி. ஆக மாது என்று சொன்ன உமையன்னை இந்த இடத்துல அருள். ஏன்னா ஒரு கேள்வி வரும், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அந்த தெய்வத்தினிடமாக நின்று பலன் கொடுப்பார் என்று சொல்வது என்ன? ஏன் எந்த தெய்வத்தை வழிபட்டமோ அந்த தெய்வமே பலன் கொடுக்கட்டுமே, சிவபெருமான் தான் அந்த பலன் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல சொல்றார், அருள் யாரிடம் இருக்கின்றது என்று காட்டுகின்ற மாதொரு பாகர், அந்த மாதுதான் அருள், அருள் சக்தி. அருள் சக்தி அவனிடம் அல்லவா இருக்கின்றது? அதாவது ஒரு பொருளை கேட்டா அந்த பொருள் இருக்கவற்ற போய் அதை கேட்கணும். நம்ம ஒரு பொருளை கேட்க போறோம், அவற்ற அந்த பொருளே இல்லை, அவற்ற போய் நாம அந்த பொருளை கொடுங்க கொடுங்கன்னு ஏதாவது பலனுண்டா? சரிதான், கடன் கேட்க போறோம் அப்படின்னா நாலு பேருக்கு பைனான்ஸ் உதவி பண்ற மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளவர்களிடம் கேட்கணும். நம்ம மாதிரியே உள்ளவர்கிட்ட ஒருத்தர் போய் எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்க, 10,00,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டான் இல்லையா? கடன் கேட்க போறவன் தன்ன மாதிரியே நிலைமையில் உள்ளவன் போய் கேட்கக்கூடாது. அது மாதிரி இறைவனிடம் போய் அருள் வேண்டும்னு கேட்கிறீங்க. யார் இறைவன்? யார் அருளை தன்னிடத்து வைத்திருக்கின்றனோ அவன் தான் இறைவன். மாதொரு பாகன் என்ற பெயரே அவன் அருட்சக்தியை உடையவன் என்பதை குறிக்கின்றது. அப்ப அந்த அருட்சக்தி சிவபெருமானுடையதாக இருக்கும் பொழுது நீங்கள் வேற எந்த தெய்வத்திலும் இருந்தால் போய் எனக்கு அருள் கொடுனா அவர்கள்ட்ட அருள் இருந்தால் தானே கொடுப்பார்கள் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். ஏன் மற்ற தெய்வங்கள் பலன் கொடுக்க முடியாத அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் திறக்கும் மேல்வினையும் செய்யும். பிற தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும், வேதனை என்பது நாம துன்பத்துக்கு மட்டுமே வச்சுட்டோம் வேதனைங்கிற சொல்ல. வேதனை என்பது பொது சொல், இன்ப அனுபவத்தையும் அது குறிக்கும் துன்ப அனுபவத்தையும் குறிக்கும். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும்னா இன்பம் துன்பம் எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கும். நாம அனுபவிக்கிற இன்ப துன்ப அனுபவம் மற்ற தெய்வங்களுக்கும் உண்டு. இதெல்லாம் சைவ சமயத்தவர் அல்லாதவர் கேட்கும்போது அவர்களுக்கு என்னையா அவர்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். பொருள் இலக்கணத்தை நாம் சிந்திக்காமல் நாம வந்து இது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தால் அது நமக்கு ஏற்றுக்கிட முடியாது. பொருள் இலக்கணம் என்ன சொல்றாங்க? சிவபெருமான் யார்? அவன் பதி, என் குணங்கள் உடையவன், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இயற்கை உணர்வினாதல், வரம்பில் ஆற்றல் உடைமை, முடிவில் இன்பம் உடைமை என்று எட்டு பெருங்குணங்கள் உடையவன். அந்த எட்டு குணங்களையும் உடைய ஒரே பொருள் சிவபெருமான் தான். ஆகவே அவன் தான் பதி. ஏனையோர் யாரு? ஏனையோரெல்லாம் பசு வர்க்கம், உயிர் வர்க்கம். உயிர்கள் வினையை செய்து பிறந்து இறந்து உழந்து வருவன. சிவபெருமானை தவிர வேற எல்லாரும் உயிர் கூட்டத்தோடு அடங்குவர். பொருள் இலக்கணம் பதி இலக்கணம் என்ன, பசு இலக்கணம் என்ன, அந்த உணர்ச்சியோடு கேட்டால் எங்க விருப்ப வெறுப்புக்கே இடம் இல்லை. நாம சில கதைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு இதுக்கு வந்தா இவர்கள் என்ன சிவபெருமானு சொல்றாங்களே அப்படின்னு. முதல் சூத்திரத்தில் அருமையான நிலைநாட்டினர் சிவபெருமான் தான் பதிங்கிற. ஏன்னா உலகத்தை தான் ஒருவனை தவிர மத்த எல்லாம் ஒடுங்கும்படி ஒடுக்கிடுறேன். அப்ப அவனை தவிர வேற யாரு இந்த பரம்பொருளா இருக்க முடியும்? ஒடுங்கிய உலகத்தை மீளவும் அவரே தோற்றுவிக்கின்ற. அதனால அவர் தான் பரமபதி. மற்ற தெய்வங்கள் எல்லாம் வினைகளை செய்து இன்ப துன்ப அனுபவங்களுக்கு உட்படுபவை, வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும், இறந்து பிறந்து வரும், மேல் வினையும் செய்யும், மேல மேல வினைகளை செய்து ஈட்டுக்கொண்டே இருக்கும். அவை வந்து பல பிறவிகளில் செய்த சிறந்த புண்ணியங்களினாலே சிவபெருமானால் அருளப்பெற்று அந்த தெய்வ பதவிகளில் அவர்கள் இருக்கின்றார்கள். நம்மை விட மேலான பிறவிதான். மற்றபடி நாமும் உயிர்கள் தான், அவர்களும் உயிர்கள் தான். நம்மை விட மேலான பதவிகளிலே இப்போ நம்ம மண் உலகத்துல பலரை பார்க்கலையா, நம்ம விட எவ்வளவு மேலான பதவிகளில் செல்வாக்கில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தெய்வாங்க தேவர்கள் எல்லாம் மேலான பதவிகளிலே இருக்கின்றார்கள். எல்லாம் அவரவர் செய்த சிவபூஜையின் பலன் தான். சிவபூஜை செய்து தங்கள் வேண்டி தாங்கள் வேண்டிக் கொண்ட இஷ்ட சித்திகளை அடைந்திருக்கின்றார்கள். அதுதான் அங்க கருத்து. ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே. யார் அறிந்து அருள் செய்வான்? உயிர்கள் செய்யும் வினையை அறிந்து அதற்கு ஏற்றபடி அருள் செய்வன் யாரு? இவை இல்லாதான், இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாதவன். இன்ப துன்பங்களை அனுபவித்தல், பிறத்தல், இறத்தல், மேலும் வினைகளை ஈட்டுதல் போன்ற இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாதவன் தான் எந்த உயிர் செய்கிற வினையும் அறிந்து அதற்கு ஏற்றபடி அருள் செய்ய முடியும். இவை இல்லாதவன் தான் அறிந்து அருள் செய்வான். முதல்ல பாடலை எப்படி தொடங்குகிறார்? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் அப்படின்னு அவர்னு சொல்றார். மாதொரு பாகனார் என்றும் வருவர் என்றும் அவர்னு சொல்றார். நான் பாடல இறுதியில் எப்படி வருது? ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் அப்படின்னு வருது. இப்ப அவர்னு தொடங்கினா கடைசி வரை அவர்னே கொண்டு போகணும், அல்லது முதல்லயே அவன் தொடங்கி இருக்கணும் பாட்டுல. ஏன்னா பாடல்கள் வந்து அவன் சொல்லி பாடலாம், அது வந்து கவி மரபு தான், அதுல ஒன்றும் குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனா அவர்னு பாடலை தொடங்கிட்டு முடிக்கும் போது அவன் முடியுதே, அப்போ அது வந்து என்ன சொல்லி விடுவார்கள்? பால் வழு என்பார்கள். அப்படி பால் வழு இதுல இருக்கின்றதா? இது மாதிரி எல்லாம் கேள்விகளுக்கு நம்ம சிவஞான சுவாமிகள் தான் விளக்கம் வைத்திருக்கின்றார்கள். அல்லது யாராவது கொஞ்சம் மொழி அறிவு உள்ளவர்கள், மொழிப்புலமை உள்ளவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நம்மிடம் கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியாது. இன்னையா உங்க அருளந்தி சிவாச்சாரியார் பாடலை வந்து மாதொரு பாகனார் தான் வருவர் சொல்றாரு முதல்ல, அப்புறம் அறிந்து அருள் செய்வன் அப்படின்னு முடிக்கிறாரு, இதெல்லாம் பால் வழி இல்லையா அப்படின்னா நாம பதில் சொல்ல முடியாம போயிடும். அப்ப நம்ம சிவஞான சுவாமி தான் அதுக்கு பொருள் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பொது வகையால எடுத்து காட்டி அப்புறம் சிறப்பு வகையால் கூறினார். என்ன பொது வகையால் எடுத்துக்காட்டி கூறினார் அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் எல்லாம் வினை செய்கின்றன, வினைப்பழங்களை நுகர்கின்றன, பிறந்தும் இறந்தும் வருகின்றன. அதனால அவற்றால் அருள் கொடுக்க முடியாது. அப்ப வழிபாட்டை ஏற்று அருள் கொடுப்பவன் யார்னா, இந்த வினைகளை செய்தல், பிறத்தல், இறத்தல், இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாதவன் தான் அருள் கொடுக்க முடியும் அப்படின்னு பொதுமையா சொல்லிட்டார் பொதுப்பட. அதுக்கப்புறம் இந்த குற்றங்கள்லாம் இல்லாதவன் யாருன்னு சொல்லும் போது அப்ப மாதூர் பாகனார் அப்படின்னு சொல்றேன். ஆகவே பொதுவா சொல்லி அந்த வாக்கியத்தை அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சிறப்பா சொல்லும் போது இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாதவன் யார் அப்படின்னா, மாதொரு பாகனார், அருட்சக்தியை உடையவர், அவர் தான் வந்து அருள் புரிவார் அப்படின்னு. ஆக சில பாடல்களுக்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அந்த பாடலுடைய சாரத்தை உரையாக சொல்வார். இந்த பாடலுடைய அந்த சொற்பொருள்லாம் நம்ம பார்க்கும் போதே தெரிகின்றது, நல்ல இயற்சொற்கள், நாம் பழகிய சொற்கள் போட்டு சிறப்பா சொல்றார். அதான் சிவஞான சக்தியாரோட சிறப்பு அதுதான். ஆனாலும் நமக்கு தெரிந்த பொருள் தான் அவ்வளவுதான் இந்த பாடல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. சாரம் என்ன, அதை அப்படியே பிடிந்தெடுத்து கொடுக்கின்ற. உயிருக்கும் இறைவனுக்கும் உரிய வேறுபாடு, பசுவுக்கும் பதிக்கும் உரிய வேறுபாடு, அதை அப்படியே எடுத்து கொடுக்கிறார். ஐயா, பசுவுக்கும் பதிக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன, அதுல சிறப்பா தெரியக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா? தோற்றம் நான்கு வகையாக இருக்கின்றது. உயிர்கள் இந்த மண்ணுலகத்தில் தோன்றுவது நான்கு வகையாக இருக்கின்றது. அதாவது பிறவி எடுத்தல் எப்படி இருக்கின்றது அப்படின்னா, நான்கு வகை: முட்டையிலிருந்து தோன்றுதல், விதையிலிருந்து தோன்றுதல், வேர்வையிலிருந்து தோன்றுதல், கருப்பையில் இருந்து தோன்றுதல் என்று நால்வகை தோற்றம் அற்புதமா வகுத்து வச்சிருக்காங்க. எல்லா பிறவையும் இந்த நால்வகை தோற்றத்துக்குள்ள அடங்கும். அண்டஜம், உற்பிச்சம், சராயிசம், சுவேதசம் சொல்லுவாங்க. அண்டஜம், ஜம் என்றால் தோன்றுதல். தாமரைக்கு பங்கஜம்னு பேர். பங்கம்னா சேறு, சேற்றிலிருந்து தோன்றுவதனால பங்கஜம். அது மாதிரி குளத்துல நீருக்கு மேல தோன்றும். அம்புன்னா நீர், சமஸ்கிருதத்துல அம்புன்னா நீர். நாம அம்புன்னா அந்த கணை, வில்லுல உள்ள கணையை நினைப்போம். சமஸ்கிருதத்துல அம்புன்னா நீர். நீருக்கு மேல அந்த தாமரை தோன்றுவதனால அம்புஜம் என்றும் அதுக்கு பேர் உண்டு. ஜம்னா தோற்றம், பிறப்பு. இருபிறப்பாளர் துஜர், துவினா இரண்டு, இருபிறப்பாளர் துஜர்னு சொல்றோம். அத மாதிரி அண்டஜம்னா அண்டம்னா முட்டை, முட்டையிலிருந்து தோன்றுவனே. சுவேதஜம், சுவேத நீர், வேர்வை நீர், வேர்வையிலிருந்து தோன்றுவன. உற்பிச்சம், வித்தை பிளந்து தோன்றுவன. சராயுசம், கருப்பையில் தோன்றுவன என்று நால்வகை தோற்றம். இந்த நால்வகை தோற்றங்கள்ல ஏதாவது ஒரு வகை தோற்றம், நாமெல்லாம் கருப்பையிலிருந்து தோன்றிருக்கோம், தாவரங்கள்லாம் வித்திலிருந்து தோன்றிருக்கின்றன, சில பூச்சிகள்லாம் வேர்வையிலிருந்து தோன்றுகின்றன. அந்த மாதிரி இந்த நால்வகை தோற்றத்துல ஏதாவது ஒரு வகை தோற்றத்தில் பட்டு பிறப்பவை எவை, அவையெல்லாம் உயிர் வர்க்கம். அவ்வாறு பிறவாதது எது, அந்த பொருளே பதிப்பொருள். இதுதான் பதிக்கும் பசுவுக்கும் நாம கண்டுபிடிக்கக்கூடிய, எளிதா கண்டுபிடிக்கக்கூடிய வேற்றுமை. எளிதா பளிச்சுன்னு தெரியக்கூடிய வேற்றுமை தான். அதை எடுத்து சொல்றேன் ஐயா, பதி எது பசு எதுன்னு எப்படி தெரிஞ்சிருமா? யாரையா ஒரு தெய்வத்தை வழிபட்டுட்டு அவர் எனக்கு அருள் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இது விளையாட்டு விஷயமா இதெல்லாம்? பதிக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அருள் கொடுப்பவன் பதி, இறைவனால் தான் அருள் கொடுக்க முடியும். உயிர்களால் அருள் கொடுக்க முடியாது. உயிர்கள் அருளை பெறுவதற்குரியன, இறைவன் தான் அருளை கொடுப்பதற்குரியவன். அப்போ பதிக்கும் பசுவுக்கும் என்ன வேற்றுமை தெரியுமா? இந்த நால்வகை தோற்றம் கொண்ட பிறவிகளிலே ஏதாவது ஒரு தோற்றத்தில் பட்டு பிறப்பவைலாம் எவை, அவையெல்லாம் உயிர்கள் பசுக்கள். அவ்வாறு பிறவாத பொருள் எதுவோ அதுவே பதிப்பொருள், பரம்பொருள், இறைவன். நீ வேற எந்த தெய்வத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் புராணங்களிலே அந்த தெய்வங்களுக்கு பிறப்பு கூறப்படுகின்றது. இன்னாறு வயசுல பிறந்தார், இந்த திதியில பிறந்தார். ஆனால் எந்த புராணத்திலும், எந்த சாத்திரத்திலும், எந்த வைநூலிலும் சிவபெருமானுக்கு அவ்வாறு பிறப்பு கூறப்படவே இல்லை. இது ஒன்றே பதிப்பொருளுக்கும் பசுவுக்கும் உள்ள பிரதான வேற்றுமையாக திகழ்கின்றது. ஏனைய வேற்றுமைகளை நாம நுணுகி ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். எல்லாவற்றையும் விட இதுதான் எளிதா தெரிகின்றது. ஆகவே சிவன் ஒருவனே. என பிறந்தா ஏன் இறைவனா இருக்க முடியாது? ஒரு வினைப்பலனை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கின்றான். இன்பம் துன்பம் ரெண்டையும் மாறி மாறி, ஏன்னா நல்வினை தீவினை ரெண்டுமே செஞ்சிருக்கிறான். ரெண்டையும் மாறி மாறி அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம நல்வினை அனுபவிக்கும் காலம் வரும்போது அது நல்ல, அந்த காலமே நல்ல நேரமா அவனுக்கு இருக்கும், நல்ல காலமா இருக்கும். அதனாலதான் நல்ல காலம் கெட்ட காலம் சொல்றது அதுக்கு தான். இறைவன் படித்த காலத்துல என்ன நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறான். இறைவன் தனக்காக காலத்தை படிச்சதே, உனக்காக தான் படிச்சிருக்கான். நீ நல்வினையை மட்டும் செய்யல, தீவினையும் சேர்த்துதான் செய்யற. எல்லாரும் அப்படிதான். ஆகவே நாம ரெண்டு வினையும் செய்வதனால நமக்கு ரெண்டு விதமாகவும் காலங்கள் அமைகின்றது. ஆகையினாலேயே வீணை யாரு பிறக்கின்றாரோ அவரா வினைவயப்பட்டவர்கள். சிவபெருமான் பிறக்கவில்லைனா அவன் ஒருவனே வினைவயப்படாதவன், வினைகளை செய்யாதவன், வினைவயப்படாதவன். அப்ப அவன் தன்வயத்தவன், இறைவன். ஆகவே அவனால் தான் அந்தந்த தேவர்களிடத்தே தங்கியிருந்து அவரவர்க்கு உரிய பலன்களை கொடுக்க முடியும். அது அவனால தான் முடியும். அருமையா சொல்றாங்க. தோற்றத்தை வந்து இந்த நான்கையும் யோனின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டையில் தோன்றுதல், வேர்வையில் தோன்றுதல், கருப்பையில் தோன்றுதல், விதையிலிருந்து தோன்றுதல், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நாலு வகை தோற்றத்தையும் நாலு வகை யோனின்னு சொல்லுவாங்க. அதுதான் சுவாமிகள் சொல்றாங்க. நாலு வகை யோனியுள் ஒரு யோனி வாய்ப்பட்டு பிறப்பன யாவை, அவையெல்லாம் சீவவர்க்கம். சீவவர்க்கம் என்ன? சீவான் மாக்கள், உயிர்கள், கட்டுண்டவைன்னு அர்த்தம். சீவன்னாலே வினையால் கட்டுண்டவை. அவ்வாறு பிறத்தல் இல்லது யாது? அப்படி பிறக்காத பொருள் எது? அதுவே அந்த அந்த பொருளே பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே, இந்த இந்த வேற்றுமை ஒன்றே. ஏனை செயல்களான் வேற்றுமை அறிய வாராத அவ் இரண்டர்க்கும், அவ் இரண்டர்க்கும்னா பதிக்கும் பசுவுக்கும், அவ் இரண்டர்க்கும் தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் ஏனை தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானது. புராணங்கள்ல கேட்கிறோம், ஏனை தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும் சிவனுக்கு அகுது உண்டு என்பது யாண்டானும் கேட்கப்படாமையான். சிவபெருமானுக்கும் பிறப்பிறப்பு உண்டு என்பது எந்த சாத்திரத்திலும் கேட்கப்படவில்லை. அதனால் சிவன் ஒருவனே வினைவயத்தன் ஆதல் இன்றி அவ்வத்தேவர் இடமாக நின்று உயிர்களுக்கு அவற்றை அறிந்து, அவற்றைனா அந்த உயிர்கள் செய்த வினைகளை அறிந்து கூட்ட வல்லுவன் அந்த வினைகளுக்கேற்ற பலனை கூட்டுவிக்க முடியும். அவன்தான் அதுக்கு வல்லவன். ஏனைத்தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். ஏனைத்தேவர்களும் நம்மை போல் வினைவயப்பட்டவர்கள் ஆகினாலே நமக்கு ஒரு கஷ்டகாலம் காப்பாத்தியா அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு கெட்ட வினை வந்து பலன் கொடுக்கக்கூடிய காலமா அது இருக்கு. நாம எந்த தெரிவியோ ஈட்டிய ஒரு தீவினை இப்ப வந்து பலன் கொடுக்கிற காலமா இருக்கிறதுனால நமக்கு அது கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கஷ்டகாலத்துல இருந்து என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கஷ்டகாலம் தனக்கு இல்லாதவர்களால் தான் அதை காப்பாற்ற முடியும். அவர்களும் வினை செய்திருந்தார்கள் என்றால் அவர்களால் எப்படி முடியும் அது? அப்ப நாம ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளலையா, ஒருவருக்கொருத்தர் வந்து கஷ்டத்திலிருந்து காப்பாத்துறது இல்லையா அப்படின்னா எப்படி அந்த இடத்துல நம்மை இடமாக கொண்டு இறைவன் தான் அதை செயலை செய்கின்றான். ஏன்னா சான்றோர்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, நான் என்னையா செஞ்சவங்க உதவி எல்லாம் அவனுடைய திருவருள் தான் சொல்றாங்க. சான்றோருக்கு அதான் இறக்கணும். அந்த இடத்துல நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவார்களா இறைவன் இடமாக கொண்டு? ஆனா இவன் நன்றி பரமா இருக்கணும்னு சொல்றாங்க. இறைவன் தானே எல்லாம் கூட்டு வச்சான், நீ என்னையா உதவி செஞ்ச உனக்கு ஏன் நன்றியா இருக்கணும் இவன் சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் எப்படி செஞ்சான், இந்த அந்த ஆளை இடமாக கொண்டு தான் செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த இறைவனுக்கு நீ எப்படி நன்றி சொல்லணும், அந்த ஆளை இடமாக கொண்டு உனக்கு இறைவன் உதவி செய்தனால நீ அந்த ஆளை இடமாக கொண்டு தான் இறைவனுக்கும் வந்து நன்றி சொல்லணும். அந்த ஆளை விட்டுட்டு நன்றி சொல்லணும்னு அதை பொருந்தாரு. அதனாலதான் செய்தி நன்றியும் போற்ற வேண்டும். ஒன்று கொண்டு முரண்படாது, சரியா தான் வச்சிருக்காங்க எல்லாம். ஆனா உதவி செய்தவன் தான் தான் செய்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இறைவன் என்னை கருதியாக கொண்டு இந்த நல்லவினை செய்வித்தான், அவனுக்கு வினை இல்லை. அவன் தான் தான் செய்தேன்னு சொன்னா அவனுக்கு மேல் வினையாகுது. எப்படி நாம ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதெல்லாம் இறைவன் திருவருளால் நடக்கின்றனவோ அது மாதிரிதான் பிற தேவர்கள் எல்லாம் தம்மை வழிபட்ட பக்தர்களுக்கு அருள் கொடுப்பதும் சிவபெருமானுடைய திருவருளாக தான் இருக்கு. ஏன்னா அருள் அவன் அருளுக்கு சொந்தக்காரன் அவன் ஒருத்தன் தான். ஆகவே மற்று வினை மாற்று என்று சொன்ன பாடல்ல மற்றுன்னு வருதே, அதாவது சிவபெருமான் அருள் செய்வான் மற்ற அத்தெய்வங்கள்னு வருது. சிவபெருமான் அருள் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லவன், ஆனால் மற்ற தெய்வங்களோ? சிவபெருமான் இயல்பு இவ்வாறாக உள்ளது, ஆனால் பிற தெய்வங்களின் இயல்பு இவ்வாறாக உள்ளது என்று அந்த வினையை மாற்றி சொல்வதற்கு. இவன் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்கான், ரெண்டு பேர் இருக்கான்னு வைங்களேன். அண்ணன் வந்து நல்லா சிறப்பா இருப்பான், நல்லா படிப்பான் வைப்பான். ஆனால் தம்பியோ அப்படிங்கும் போது இல்லையா அந்த இடத்துல வந்து அவன் வேற மாதிரி உள்ளவன் அப்படின்னு அந்த வேற்றுமையை சொல்லும் போது அதான் வினை மாற்றுன்னு வருது. அந்த வினை மாற்றுங்கிறது அதுதான். இதை மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அதை மாதிரி விட்டுக் கொள்ளலாம். அந்த மாதிரி இங்க மற்றன்னு வருது. சிவபெருமான் வந்து அருள் செய்யக்கூடியவன், மற்ற அத்தெய்வங்கள் ஆனால் பிற தெய்வங்கள் அப்படி இருக்கின்றன, இறந்து பிறந்து உடல்வனமாக இருக்கின்றன. எனவே மற்ற என்பது அசை சொல்லாகவும் வரும், வினை மாற்றாகவும் வரும். இந்த இடத்துல வினை மாற்றாவதுன்னு குறிப்பிடுகின்றார்கள். அப்புறம் என்ன சொல்றார்கள், பொது வகையான் எடுத்துக்காட்டி சிறப்பு வகையால் கூறினார் ஆகலின் பால் வலுவின்மை உணர்க. அது முதலே சொன்னது, அவர்னு தொடங்கிட்டு அவன் முடிக்கிறாங்களே அப்படிங்கிறது முதலே சொல்லிட்டேன். அற்றையல் ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன் கொடுத்தல் உலகத்திற்கண்டிலம். என்னையா இது நீங்க புதுசா சொல்றீங்க? பிற தெய்வங்களை வழிபட்டாலும் சிவபெருமான் தான் வந்து பலன் கொடுப்பார்னு சொல்றீங்களே, உலகத்துல அப்படின்னா நம்ம ஏதாவது பாக்குறோமா? ஒருவரை வழிபட்டாலும் அவர் தான் நமக்கு பலன் கொடுக்காரு, ஒருவரை வழிபட்டா இன்னொருத்தரா வந்து பலன் கொடுக்காரு. அப்படி இது உலக வழக்குக்கே முரணாக இருக்கிறதே. அற்றேல் அப்படியானால் ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன் கொடுத்தல் உலகத்திற்கண்டிடம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அவர்களை நோக்கி சொல்றாராம், என்பாரை நோக்கி என்று கூறுவர் என்று கேட்பவர்களை நோக்கி அது காட்டுவதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது. என்ன, ஒருவரை வழிபட்டால் இன்னொருவர் பலன் கொடுப்பதை நாம நீ பார்த்ததில்லையா, அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுப்பதற்காக தான் அடுத்த பாட்டு வருகின்றதுன்னு அடுத்த பாடலுக்கு நம்மை ஆர்வத்தோடு ஆர்வத்தை ஊட்டி நம்மை அழைத்து சொல்கின்றார். அதான் உரையினுடைய சிறப்பு. அருமையாக கேட்கின்றார், இங்கு நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். இங்கு நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். இங்குன்னா என்ன, அங்குன்னா என்ன, அதான் அங்க புரிஞ்சுக்கணும். இங்குன்னா இம்மையில், இந்த பிறவியில், இந்த பிறவியில் நாம் வந்து சிலரை வழிபடுகின்றோம். யாரு? தந்தை, தாய், பசு, பார்ப்பார், இவர்களை தான் வழிபடுறோம் இல்லையா. பார்ப்பாருங்க போது அவர்களுக்குரிய அறுவகை தொழில்கள், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல், இந்த ஆறு தொழில்களை மட்டும் செய்து அந்த வேத நெறியில் வலுவாமல் இருக்கின்ற பார்ப்பார்கள் வழிபடுவதற்குரியவர். அதே மாதிரி பசு வழிபாட்டுக்குரியது, தாய் தந்தையர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், மற்றும் சிறந்த சான்றோர்கள். இவர்களெல்லாம் வழிபடுறோம். வழிபட்டா நமக்கு இந்த பிறவி இல்லை, இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவியில கூட எத்தனையோ பலன்கள் கிடைக்கின்றன. அடுத்த பிறவியில இவர்களே வந்தா நமக்கு பலன் கொடுப்பார்கள் இல்லையே? அப்போ இவர்களை வழிபட்டால் அடுத்த பிறவியில பலன் கொடுப்பது இறைவனாகிய வேறாள் தானே. ஆகவே ஒருவரை வழிபட்டால் இன்னொருவர் பலன் கொடுப்பது எப்படின்னு கேட்டால் அது பொருந்தாது. இது உலகத்தில் கண்டிலம்னா நீ உலகத்தை பார்த்திருக்கிறது அவ்வளவுதான். உலகத்திலிருந்து எடுத்துக்காட்டு காட்டுறேன் பார். தாய் தந்தை பார்ப்பார் பசு முதலாயினாரை இம்மை கண்ணே நாம் வழிபட்டால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். அது அறிந்து அங்குன்னா மறுமையில மறுமைக்கட் பயன் தரும் கடவுள் வேறு உண்டு. இவர்களா வந்து மறுமையில பயன் தருவார்கள். இதே தாய்ந்தர் மறுமையில வந்து பயன் தருவார் சொல்ல முடியுமா? இந்த பிறவியில நம்ம தாய்ந்தர் வழிபட்டோம், அவர்கள் அடுத்த பிறவி அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு பிறவி அமையும், நம்ம வினைக்கு ஏற்றபடி நமக்கு பிறவி அமையும். ஆனால் முந்தைய பிறவியில் தாய்ந்தரை மதித்ததால் அடுத்த பிறவியில் நமக்கு வந்து சிறந்த பலனை இறைவனை தருகின்றான். ஆகையினாலே மறுமைக்கண் பயன் தரும் கடவுள் வேறு என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தவை. இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதான எல்லா சமைத்தவர்களும். அத மாதிரிதான் அத்தெய்வம் அத்தனைக்கான், அத மாதிரிதான் பிற தெய்வங்களும். பிற தெய்வங்களே வழிபட்டால் சிவபெருமான் தான் வந்து பலன் கொடுப்பான். தாய் தந்திரியை வழிபட்டால் இறைவன் தான் பலன் கொடுப்பான்னு நீயே சொல்ற இல்லையா? பிற பிற தெய்வங்களை வழிபடுவோரும் தாய் தந்திரியை வழிபட்டால் தங்களுடைய இறைவன் தான் பலன் கொடுப்பான்னு சொல்றாங்க. அத மாதிரி உங்க இறைவனை வழிபட்டால் உண்மையான இறைவனாகிய சிவபெருமான் தான் பலன் கொடுப்பான் என்று சொன்ன. அப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான். அற்றையேல், அப்படியானால் தம்மை வழிபட்டார்க்கு அவ்வத்தேவரே எதிர் தோன்றி நின்று பயன் கொடுத்தார் எனவும் ஆண்டாண்டு கேட்கப்படுதலின் அவரும் அதற்கு வல்லவர் போலும் என மலையற்க என்ன சொல்ற அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவனுக்கு அந்தந்த தெய்வமே அவனுக்கு எதிரே எழுந்தருளி அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துள்ளதை அதையும் நம்ம புராணங்கள் கேட்கின்றோமே இல்லையா? யானை ஒன்று மலரை பறித்தது, திருமாலை வழிபடும் பொருட்டு முதலை அதன் காலை பிடித்து கொண்டது, விடமாட்டேன்னது. அப்ப ஆதி மூலமேன்னு சொல்லி நாராயண பெருமானா அந்த யானை அழைத்த உடனே நாராயணனானவர் விரைந்து அங்கு வந்து எழுந்தருளி வந்து அந்த முதலிடமிருந்து யானையை காத்து அதற்கு அருள் வழங்கினாரே. இது போல் பிற தெய்வங்களிடத்தும் நாம புராணங்கள்லாம் கேட்கின்றோமே இல்லையா? ஆகவே அவர்களும் அருள் புரிய வல்லவர் தான் அப்படின்னு சொல்லி நாம மறைந்து விடக்கூடாது. என்ன அப்ப அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, என மலையற்க, மலையற்கன்னா மலைவு கொள்ளற்க, மறைந்து விடாதீர்கள். என்ன அரசன் ஆணையே அமைச்சர் முதலாயினார் மாட்டு நின்று பிறர்க்கு அளிக்குமாறு போல. ஐயா, ஒரு அமைச்சர் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து பல நலத்திட்டங்களை அறிவிக்கின்றார் ஒரு கிராமத்துக்கு வந்து பல நலத்திட்டங்களை அறிவிக்கின்றார். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த எதை அடிப்படையாக வச்சு அவர் அறிவிக்கின்றார்? அரசனுடைய ஆணை அப்படி இருக்கு. இப்ப நாம எல்லாரையும் அமைச்சர் தான் சொல்றோம், முதலமைச்சர், அப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர். அந்த மன்னராட்சி காலத்துல ஒரு அமைச்சர் வந்து இது பண்றார், ஒரு தளபதி வந்து ஒரு நாலு காரியங்கள் பண்றார், நாலு கட்டளைகள் இடுறார் அப்படின்னா அது யாரோட கட்டளை அவர் இடுறார்? அரசருடைய கட்டளைனா தளபதியிடத்தும் அமைச்சரிடத்தும் தங்கி இருந்து அந்த கட்டளையை செயல்படு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இந்த காலத்தில் வச்சுக்கிட்டோம்னா முதலமைச்சருடைய ஆணை தான் அந்தந்த துறைகளில் உள்ள அமைச்சரிடம் ஆணையாக தங்கியிருந்து அந்தந்த துறைகளுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கின்றது. இவர்களால் பிறப்பிக்க முடியுமா? முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாம அவர்களுக்கு தெரியாம அனுமதி வாங்காம செய்ய முடியுமா? அத மாதிரிதான் பிற தெய்வங்கள் வந்து தங்கள் தங்கள் பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்தார்கள்னா சிவபெருமானுடைய ஆணை அவர்களிடத்தில் தங்கியிருந்து அந்த செயலை செய்கின்றது என்று நான் இதை நேரிய முறையில் உணர வேண்டுமே ஒழிய, இது போன்ற புராணங்களை கேட்டதை வைத்துக் கொண்டு பிற தெய்வங்களும் அருள் கொடுப்பதற்கு வல்லவர் போலும் என்று பசுவிற்கு பதி இலக்கணத்தை சேர்த்து பல தெய்வ கோட்பாட்டிற்குள் விழுந்துவிடக் கூடாது என்று நமக்கு நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞானவர்கள் அருள் நமக்கு அருள் பாலிக்கின்றார். எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் ஆணையில் நிற்பது. நிற்பது அப்படின்னா ஒருமை மாதிரி தெரியுது. ஏன்னா தெய்வம் எல்லாம் பன்மையில சொல்லிட்டு நிற்பதுன்னு ஒருமையில சொல்றோமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிற்பதுன்னா நிற்றல் என்ற அந்த தொழில் மேல நிற்கின்றது. நிற்றல்ங்கிற தொழிலைத்தான் அது குறிக்கின்றது. எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் நிற்றல் எப்படி அவை நிற்கின்றன? இறைவனுடைய ஆணையினால்.